உங்களுடைய வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்ப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். முக்கியமான ஒரு வசனம் இது. கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழணும். உலகத்தில் ஒற்றுமைக்கே இடமில்லாமல் நம்ம மனம் போன விதத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம கர்த்தர் விடுவித்து தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக இணைத்து ஒற்றுமையாக வாழும்படி மாற்றியிருக்கிறார். அந்த ஒற்றுமையாக வாழ்வதற்கான அத்திவாரம் இரட்சிப்பின் மூலமாகவே போடப்பட்டிருக்குது. ஆண்டவர் நம்ம ஒற்றுமையை உருவாக்குவதற்காக எதையும் செய்யும்படியாக சொல்லலை. ஏன்னா அந்த ஒற்றுமையை உருவாக்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். அதுக்கு ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு இல்லாத மனுஷனால் சேர்ந்து வாழ முடியாது. யுனைடெட் நேஷன்ஸை எடுத்து பாருங்கள், எத்தனை நாடுகள் பேசி பேசி பேசியே காலத்தை வீணடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாளும் ஒரு முடிவு எடுக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தாலும் கூட அது அதிக வல்லமை இருக்கிற வல்லரசுகள்லாம் அதை வீட்டோ பண்ணி விட்டுரும். அது ஒற்றுமை இல்லை. பார்லிமெண்ட்லாம் அப்படி தான் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் அவர்களை மாற்றி இருப்பதனால ஒற்றுமையாக வாழுவதற்கு உரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய சரீரத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியவே முடியாதபடி. எப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயவங்களும் எந்த விதமாக ஒரு நாளுமே ஒன்றோடு ஒன்று போரிட்டு முரண்படாமல் சேர்ந்து இயங்குவது போல தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து இயங்கணும். அப்படி சேர்ந்து இயங்குவதற்கான நித்திய வாழ்க்கை, அவரோடு கூட இருக்கிற உறவு, கிருபைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனால் ஒற்றுமையாக இருக்க முடியலன்னு சொன்னால் அது முரண்பாடான வார்த்தை பிரயோகம், அது தப்பு. அவன் ஒற்றுமை இல்லாத விதமாக நடந்து கொள்ளுகிறான்னா அதுக்கு காரணம் பாவமாக தான் இருக்கும். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சரீரத்தில் இன்னும் மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை சுமந்து கொண்டிருப்பதனாலே, அதாவது பூரணத்துவத்தை இன்னும் அடைந்து விடாதபடியினாலே பாவத்தோடு போராட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சோதனைகள் வரும், பாவ சிந்தனைகள் வரும். ஆனால் ஒழுங்காக ஒற்றுமையாக ஆவிக்குரிய விதத்தில் வாழ்வதற்குரிய அத்தனை வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டிருப்பதனாலே நாம் தவறான எண்ணங்களை எல்லாம் விளக்கி வைத்து பாவத்தை அடித்து நொறுக்கி வெறுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே போராட்டத்துக்கு மத்தியில் நாம் ஒற்றுமையை அனுபவிக்கலாம், சந்தோஷத்தோடு வாழலாம். ஒற்றுமைக்கு பங்கம் வருகிற விதத்தில் சிந்திக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒற்றுமையை ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பெரிய தப்பு இருக்குது. ஒற்றுமை வேணும், ஆனால் அது சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாத ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் பிரஸ்பிடேரியன் சர்ச், பேப்டிஸ்ட் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச்லாம் இருந்துச்சு, ஆங்கிலிக்கன் சர்ச். 1960களில் சத்தியத்தை எல்லாம் விட்டுட்டு சபை ஒற்றுமை அவசியம்னு சொல்லி எல்லாம் யுனைட்டிங் சர்ச்சஸ் அப்படின்ட்டு, இப்போ சவுத் இந்தியாவில் எல்லாம் சிஎஸ்ஐ, நார்த் இந்தியாவில் எல்லாம் சிஎன்ஐ அப்படி வந்துருச்சு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துருக்கும். ஆனால் என்ன இல்லை, ஒத்துமை இல்லை. அது உண்மையான ஒத்துமையும் இல்லை, அங்கே சத்தியம் இல்லை. சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஒத்துமை வர முடியும். சத்தியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஒத்துமை வர முடியும். வேதம் சொல்லுகிறது, அதாவது அன்லஸ் யூ அக்ரி டுகெதர் யூ கேனாட் வாக் டுகெதர். ஆங்கிலத்தில் ஒரு காரியத்தில் நம்ம ஒத்த மனசு இல்லாட்டி நம்ம சேர்ந்து நடக்க முடியாது. அதை தூக்கி வச்சுக்கிட்டு கல்யாண நாள் எல்லாம் பிரசங்கம் பண்ணி தள்ளியிருக்கிறாங்க கோடி கணக்கில், இல்லையா? unless you agree together, you cannot walk together. ஆனா உண்மையிலே அது கல்யாணத்துக்காக, திருமண வாழ்க்கைக்காக சொல்லப்பட்டது அல்ல. அதுக்கும் பொருந்தும். அது கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமைக்காக சொல்லப்பட்டது. மனம் பொருந்தி வரணும் சேர்ந்து நடக்கிறதுக்கு, இல்லாட்டி ஏலாது. ரெண்டு பக்கம் போயிட்டு இருந்தா சரி வராது. ஆகவே சபையிலையும் நம்ம ஒரே நம்பிக்கைகள், ஒரே விசுவாசம், ஒத்துமையை பத்தி பேசுகிற இன்னொரு வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம். ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் சொல்லியிருக்கா இல்லையா ஆரம்ப வசனங்கள்ல? ஏன் ரெண்டு தேவன் இருக்க முடியாது? நமக்கு ரெண்டு விதமான விசுவாசம் இருக்க முடியாது, ரெண்டு விதமான ஞானஸ்நானம் இருக்க முடியுமா? முடியாது. வேதம் ஒன்னதான் சொல்லுது. அப்போ ஒரு தேவன், ஒரே தேவனை ஆராதிக்கணும், வணங்கணும், அவருக்கு அடிமையா இருக்கணும். ஒரே விசுவாசம் இருக்கணும் நமக்கு, ஒரு ஞானஸ்நானம். அங்கதான் ஒற்றுமை இருக்க முடியும். ஆகவே சத்தியத்தின் அடிப்படையில தான் ஒற்றுமை எங்கேயும் இருக்க முடியும். அதனாலதான் அந்த குடும்ப கூட்டத்தில் கூட நான் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களை தான் திருமணம் செய்யணும். ஏன் சொல்றோம், எதுக்காக சொல்றோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இருட்டும் ஒளியும் சேர்ந்து போக முடியாது. அதனால உங்க ஊர்ல நிறைய மாட்டு வண்டி எல்லாம் நிறைய இருக்கு, அதுக்கு பேரே மாட்டு வண்டி தான். எங்கேயாவது வாச்சிருக்கிறீங்களா, மாட்டு ஆட்டு வண்டின்னு வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கிறீங்களா? மாடி ஆடையும் கட்டி ஓட்டுறது இல்லை, எல்லாம் ஊரே புதுசா பார்க்கும் இல்லையா? இல்லை, ரெண்டு மாட்டை தான் கட்டுவான் அதுல. அதுவும் கூட ஒரு மாடு குள்ளமாக இருந்து இன்னொரு மாடு உயரமாக இருந்தாலும் சரி வராது. ஏன்னா இப்படி தான் இருக்கும் வண்டி. ஆகவே சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ சாதாரண அந்த மாட்டு வண்டிக்கே மனுஷனுக்கு புத்தி இருக்குது. ஒழுங்காக ரெண்டு மாட்டை ஒரே சைஸில் இருக்கிறதா பார்த்து கட்டுற, அப்போ தான் வண்டி ஓடும், இல்லாட்டி ஓடாதுன்னு. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய குடும்பம் நடத்துறத ஆரம்பித்து வைக்கிற நேரம், ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒருத்தன் ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத வேற எதையோ என்னென்னத்தையோ வணங்கி அந்த பிரின்சிபல் படி வாழ்ந்து கொண்டிருக்கிற, இருதயத்தை கொண்டிருக்கிறவனோட எப்படியா சேர்ந்து வாழ முடியும்? எவ்வளவு குடும்பங்கள் வீணா போயிருக்கா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இது கேட்டு கேட்டு புளிச்சு போனது எனக்கு, இங்க வந்தப்பெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஏன் பாஸ்டர் நான் அப்படியே கல்யாணத்தை பண்ணி ஒன்று சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியாதான்னு. அது வந்து எனக்கு வந்து அப்படி சொல்றது அவங்க தெரியாம சொல்றாங்க, அது திமிர்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, ஒரு ஆள் ஆண்டவர்கிட்ட நீங்க கொண்டாந்துருங்க பார்ப்போம். நேற்று பார்த்துமா இல்லையா, பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லவரான தேவன் அங்க இருந்து இந்த உலகத்துக்கு வர வேண்டி இருந்தது. ஏன்னா நம்ம பாவத்தை டீல் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம பணி, ஆனால் அதை பலன் கொடுக்க வைக்கிறது அவர் மட்டும்தான். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தலைகீழாக நின்னாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த பாவப்பட்ட அந்த இருதயத்தை அசைத்து, அந்த இருதயத்தை நொறுக்கி பாவத்தை உணர வைத்து தன் பக்கமாக திருப்புகிற அந்த காரியத்தை ஆண்டவர் மட்டும்தான் அந்த ஆவியால் செய்ய முடியும், நம்ம செய்ய முடியாது. நம்ம வேலையெல்லாம் தாழ்மையோடு சொல்ல வேண்டியது தான். அதனால ஒரு நாளும் உண்மையான விசுவாசியாக இருந்தால் அவிசுவாசிய திருமணம் செய்ய யோசிக்காதீங்க. முதலாவது அது தப்பு, ஆண்டவருக்கு விரோதமான செயல். ரெண்டாவது கண்ணை திறந்துக்கிட்டு கிணத்துல விழுந்தா ஆண்டவர் சும்மா விட மாட்டார், அதுக்கான தண்டனை வரத்தான் செய்யும், அனுபவிச்சே ஆகணும். அது குடும்பத்தை பாதிக்கும், ஆத்மீக வாழ்க்கையை வாழ உதவி செய்யாது, சபையில இணைந்து ஆராதனை செய்ய உதவாது, தேவனை பற்றி ஒரே விதமாக சிந்தித்து அவருக்கு காரியங்கள் செய்ய உதவாது, பிள்ளைகளை தேவனுடைய வழியில கொண்டு வர உதவாது, தொடர்ந்து ஒரு தப்பு பல தப்புகளில் கொண்டு போகாம விடாம இருக்கார். தவறு செய்யாதீங்க. ஒற்றுமையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த கொரிந்து சபையில அது இல்லை, கொரிந்து சபையில அது இல்லை. நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இருந்த சபை. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபையில் 1.5 வருஷம் கொரிந்து பட்டணத்தில் இருந்து ஊழியம் செய்து அந்த சபையை கட்டினான். அந்த சபை மக்களெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இப்போ பவுல் கொரிந்து சபையில் இல்லை, வேறொரு இடத்துல இருக்கிறாரு. ஆனால் சபையில் நிறைய பிரச்சனைகள், ஒன்னா ரெண்டா எண்ணி பார்க்கறதுக்கு பல பிரச்சனைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள், பவுலுக்கே தெரியும், அவர்கள் அப்படியானவர்களை வைத்து தான் அந்த சபை கட்டப்பட்டது, போலிகளை வைத்து கட்டப்படலை. ரொம்ப கவனமாக கட்டப்பட்ட சபை. இருந்த பொழுதும் காலங்கள் போன பிறகு அந்த சபையார் கவனக்குறைவாக இருந்ததுனாலே, அங்கத்தவர்கள் தங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ளாததுனாலே, உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனாலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி போய் அவர் பல தவறுகளுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய சபை அந்நியர்களே பார்த்து சிரிக்கிற சபையாக இருந்துச்சு. அப்படி ஒரு சபையை குறைஞ்சிட்டு தான் பார்க்குறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் இன்னும் அந்த சபைக்கு ஒரு ஹோப் இருக்குன்னு நம்பிக்கையில் அவர் அதை எழுதுகிறார். அவர் எழுதுகிற பொழுதே தேவனுடைய பிள்ளைகளே என்று தான் எழுதுகிறார், சகோதரரே என்று தான் எழுதுகிறார், பரிசுத்தவான்களே என்று தான் எழுதுகிறார். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, நீங்கள் செய்கின்ற காரியங்கள் சரியில்லை, இதையெல்லாம் நீங்கள் திருத்தணும், திருந்தா விட்டால் பெரிய ஆபத்து வரப்போகிறது. அப்படி தான் பவுல் இதில் சொல்லுகிறாங்க. முதலாவது இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த சபையை பிடித்திருந்த மோசமான பிரச்சனைகள் என்னன்னு நான் அந்த 16 வசன அதிகாரத்தையும் வாசித்தேன். என்னால் 12 பிரச்சனைகளை அடையாளம் காண முடிந்தது. நீங்களும் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அகப்பட்டாலும் அகப்படும். 1-2 இல்லை, 12 பிரச்சனைகள், சாதாரண பிரச்சனைகள். முதலாவது அதிகாரத்திலே இருக்குது, பிரிவினை, பார்ட்டி ஸ்பிரிட், கேங் மென்டாலிட்டி. நான் பீட்டர் பாட்டி, பீட்டர் வந்து பிரசங்கம் பண்ணால் மட்டும்தான் கேட்பேன், பீட்டர் எழுதின லெட்டர் மட்டும்தான் வாசிப்பேன், மற்ற அப்போஸ்தலர்லாம் நான் கணக்கெடுக்கவே மாட்டேன். சில பேர் பவுல் பாட்டி, அவர் பேச்சு மட்டும்தான். இப்படியே கட்சி இருந்துச்சு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி, சபைக்கு உள்ள இருக்கலாமா. சில பேர் கொழுப்பு ரொம்பவும் கூட, இயேசுவே நேராக வந்து சொன்னால் மட்டும்தான் கேட்பேன், இந்த மனுஷங்க சொல்கிறாலாம் கேட்கவே மாட்டேன். அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விதத்தில் நடக்கிறதா பிரிவின சபையில் பவுல் சொல்லுகிறார், இது எப்படி உங்கள் மத்தியில் இருக்க முடியும், எப்படி உங்கள் மத்தியில் இருக்க முடியும், நீங்கள் எப்படி இந்த பிரிவினைக்கு நீங்கள் இடம் கொடுக்க முடியும். ஆண்டவர் பிரிக்கவா வந்திருக்கிறாரு, மனுஷனை சேர்க்க வந்திருக்கிறார். அந்த சபையில் உங்களால் எப்படி நடந்து கொள்ள முடியுது? சில பேர் சொல்றீங்களே, நீங்க பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்றீங்களே, உங்களால் எப்படி முடியுது? கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவைக்கு அறையப்பட்டான்? யார் சிலுவையில் அறையப்பட்டது? பவுலின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தை பத்தி பேசினா கூட பவுல் சொல்றார், நான் அதெல்லாம் பட்டியலே வச்சுக்கிறது இல்லை, அது எனக்கு பெருசே இல்லை, 1-2 பேர் தான் ஞாபகம் வருது, மற்றவங்களாம் எத்தனை பேரை கொடுத்தேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அது பெருசு இல்லை. எப்படி உன்னால் பிரிவினையாக இருக்க முடியும்? இயேசு இணைத்திருக்கிற அவருடைய சரீரத்தில் உண்மையாகவே இணைக்கப்பட்டிருந்தால் நீ இப்படி பிரிந்து வாழ்வது தப்பு, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று முதலாவது அதிகாரத்திலே இருக்குது, இன்டலெக்சுவல் ப்ரைட்னு சொல்லலாம், அதிக பிரசங்கிகள், அதான் தமிழில் சரியானது. ப்ரைடு, பெருமை, வீண் பெருமை, எல்லாம் என்னத்துக்காக அழைகிறானுங்க? உலகம் மாதிரி தத்துவத்துக்காக அழைகிறான். அது என்ன சேமனாது, என்ன விஷயம் இல்லையே, ஏதாவது புதுசாலாம் இருக்கணும், புதுமையாலாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒன்றையே சொல்லிட்டு இருக்கலாமா? உலகத்தில் பாரு, கிருபானந்த வாரிய செத்து போயிட்டார், இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இங்கே சபையில் வேணும். அப்போ அதில் என்னது, புத்தி அதிகரித்து போச்சு, அதிக பிரசங்கின்னு அதுதான் சொல்லுவாங்க. அதனால தான் கொஞ்சம் படித்து ஒழுங்காக படித்து இருந்தாலே போதும், நல்லா சிந்திக்கணும், பெருசு பெருசாக படித்து மூளை கலங்கி போகிறதில் ஒன்றும் பிரயோசனம் இல்லை. ஏன்னா எந்த படிப்பும் ஒழுங்காக சிந்திக்க வைக்காட்டி அந்த படிப்பு மண்ணு தான். ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அந்த ப்ரைடு அதிகம், படிக்க படிக்க தாழ்மை வரணும், நீங்கள் படிக்க படிக்க கொழுப்பு தான் கொடுக்கும். ரொம்ப பேருக்கு இருக்குல்ல அந்த பிரச்சனை, தாழ்மை தான் வரணும், தாழ்மையோடு படிக்கணும், சிந்திக்கணும். அது இல்லை, அதனால அவங்க ஞானிகள், அவங்க சுவிசேஷம் அவனுக்கு ஞானம் உள்ளதா படல. எப்படி இருக்கு சுவிசேஷம்? ஞானம் உள்ளதா படல. உலகம் பைத்தியக்காரத்தனம் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தை வச்சுத்தான் ஆண்டவர் பாவிகளை ரச்சிக்கிறார்னு பவுல் சொல்றார். இவங்களுக்கு அதெல்லாம் மாத்தி வைக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் மேல் நாடுகளில் நடக்குது, உங்க நாள்லயும் நடக்கும், வந்துடும். அங்கிருந்து எல்லாம் இங்கே இம்போர்ட் பண்றதே தானே நமக்கு வேலை. எல்லாம் பார்த்தா நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து நல்லதை மட்டும் இம்போர்ட் பண்ணக்கூடாது, இல்லை எல்லாம் சேர்த்து இம்போர்ட் பண்றது. சுவிசேஷத்தை மாற்ற பார்க்குறாங்க இன்னைக்கு. சுவிசேஷ செய்தின்னு கேட்டால் அது இயேசுவனுடைய மரணத்தை பற்றி இருக்காது, அந்த இயேசுவனுடைய சிலுவை பலியின் மகத்துவத்தை பற்றி இருக்காது. அந்த இயேசு யாருக்காக வந்தார், மரித்தார், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவட்டவா 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 அவர் அன்பு செலுத்துகிறார், அவ்வளோதான். அது சுவிசேஷமா? சுவிசேஷத்தை மாற்றி வைக்க பார்க்குறாங்க. அவர் சொல்லுகிறார், அது எப்படி உன்னால் முடியும்? பைத்தியக்காரத்தனம்னு உலகம் சொல்லுகிற அதுதான் தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறது. கடைசி வரையும் ஆண்டவர் வருகை வரையும் உலகத்துக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். அவன் ஃபூலிஷ்னஸ்னு சொல்லுகிற சுவிசேஷத்தை வச்சு தான் கர்த்தர் பாவிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஏன்னா அது மட்டும்தான் தேவ வல்லமை உள்ளவதான் இருக்கிறது. மனுஷ ஞானத்தினாலேயா சுவிசேஷத்தை புரிஞ்சிக்க முடியும்? முடியாது. ஆண்டவர் கிருப பாராட்டுகிற பொழுதுதான் மனுஷனுக்கு சுவிசேஷம் புரியும், இல்லாம புரியாது. அதுக்கு மனுஷ செயல்களுக்கு அங்க இடமே இல்லை. நம்ம பிரசங்கம் செய்யறது தான், ஆனா அந்த பிரசங்கம் செய்வதற்கு மேலாக அங்கிருந்து நடமாடி எல்லா காரியங்களையும் செய்கிறவர் கர்த்தர் தன்னுடைய ஆவியின் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தின்னு மறந்துடாதீங்க. அங்க இன்டலெக்சுவல் ப்ரைட், அது மட்டும் இல்ல, மூணாவது அதிகாரத்துல இன்னொன்னு சொல்லுகிறார், மாமிச சிந்தனைகள் அதிகரித்து போச்சு. மூணாவது அதிகாரத்தில் என்ன செய்கிறார், மேலும் சகோதரரே, முதலாவது வசனம், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவிற்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் மாம்சத்துக்குரியவன் இல்லை, எல்லாம் மறுபிறப்பு அடைஞ்சவன். ஆனால் மறுபிறப்பு அடைந்த விதமாக நீ வாழாமல் மாம்சத்துக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மெச்சூரிட்டி இல்லை, கிறிஸ்துவில் குழந்தைகளா பார்த்து தான், குழந்தை குழந்தையாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் வளர்ந்துடுறோம். நம்ம ஊர்ல ஒண்ணு அப்படி, குழந்தையா இருந்த பிறகு எல்லாம் உருவம் வளர்ந்து வளர்ந்து வாலிபனா வந்து ஆணாவோ பெண்ணாவோ வந்துடுறோம். ஆனா மெச்சூரிட்டி அங்கேயே தான் உட்கார்ந்துருக்குது, ஆரம்பத்திலேயே புட்டிப்பால் கொடுக்கறது தான். ரொம்ப வெக்கப்பட வேண்டியது. அதுக்கு காரணம் நம்ம வளர்ப்பு முறை, நம்ம எஜுகேஷன் ஆக மோசமானது. எல்லாம் சப்பி 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 மென்று அப்படியே கொண்டு போய் திரும்ப வாந்தி எடுக்கிற மாதிரி பேப்பரில் எழுதி கொடுத்துட்றது மட்டும்தான். ஒன்றும் இங்கே நிற்காது, அங்கே ஒன்றுமே நிப்பாட்டிக்கிறது இல்லை. அதை வச்சு சிந்திச்சு ஆராயிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே வாங்கி அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெளியே போகிறது தான். பிஹெச்டி வரையும் அதே மாதிரி தான். அதனால தான் என்ன செய்யறது, ஒரு புஸ்தகம் வாசிக்கிறது இல்லை, ரெண்டு பக்கத்தை எடுத்து ஒரு ரூமில் போட்டவனை பூட்டி லாக் பண்ணிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு பிறகு வெளியே விட்டு என்ன, அதுக்கு ரெண்டு பக்கத்தை வாசிக்கிறது. சரி, வாசித்த புஸ்தகத்தை வச்சுட்டு சொல்லுன்னு சொன்னால் வராது. ஏன்னா சிந்திச்சே பழகுனது இல்லையே, சிந்திச்சே பழகுனதில்லை. கண்ணை நிறுத்தி வார்த்தைகளை கோத்து வசனத்தை பார்த்து அதை சிந்திச்சு என்ன சொல்லுதுன்னு எடுத்து கிரகிச்சு அதை பற்றி சிந்திச்சு சொந்த வார்த்தைகள் செய்ய முடியுதா? முடியலை. என்ன செய்யறவங்கெல்லாம் வச்சு அது வாசிக்கிறதுக்கு எனக்கு எழுதுன்னா போச்சு. ஏன்னா என்னென்னவெல்லாம் படிச்சிருக்கிறான், ஒரு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேராகிராஃபை பிரித்து ஒழுங்காளது தெரியாது. ஏன்னா அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல, நம்ம ஸ்கூலில் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல, எழுத படிக்கவே கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை. எப்படி எழுதுறது, எப்படி வாசிக்கிறது, எப்படி அதை அருமையாக ஒரு பேராகிராஃபாக பிரித்து ஒரு பேராகிராஃபில் ஒரு எண்ணம் தான் வரணும், அடுத்த பேராகிராஃபில் அடுத்த எண்ணம் தான் வரணும். ஒரே எண்ணத்தை விளக்குகிற ரெண்டு பேராகிராஃப் இருந்தால் அந்த பேராகிராஃப் எழுதுறதுக்கு இத்தனை சென்டென்ஸ் வச்சு தான் ஒரு பேராகிராஃப் எழுதணும். அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எவ்வளோ படித்தவனுக்கும் தெரியாது. ஒரு ஒழுங்காக ஒரு லெட்டரல் தெரியாது. ஆரம்பத்துலேருந்து வாசிச்சுட்டு போட்டால் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு போயிடும். என்ன தான் சொல்ல வர்றான்? எழுதினவனுக்கே என்ன எழுத சொல்ல வர்றேன்னு தெரியாமல் எழுதுனா வாசிக்கிறவன் என்னன்னு புரிஞ்சுக்கிறது முடியுமா? அப்படி தான் இருக்குது. குழந்தை மாதிரி இவங்களும் ஆவிக்குரிய விதத்தில் குழந்தை மாதிரி. பவுலை போல ஒரு பிரசங்கி கிடைச்சி ஒரு சர்ச் பிளான்டராக அதை செய்த பொழுதும் கூட அதையெல்லாம் பயன்படுத்தி வளர்ந்து எங்கேயோ போயிருக்கணுமா இல்லையா? போயிருக்கணுமா இல்லையா? மனசும் இருதயமும் மாறி மாம்சத்தில் இருக்காம அதை வெற்றி கொண்டு அனுபவம், கிறிஸ்த அனுபவம் எல்லாம் வளரணுமா இல்லையா? 2 வருஷத்துக்கு முந்தி இங்கே அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் இந்த பரலோகங்கிறதும் பரதீசுங்கிறதும் ஒன்றா? ஆமாம். அப்போ அவங்க வித்தியாசமாக சொல்கிறாங்கண்ணே. அவன் வித்தியாசமாக செஞ்சான், அவன் பேச்ச கேளு. வேதம் என்ன சொல்லுதோ அதான் சொல்ல முடியும். வேதத்தில் ஒரே பொருளை குறிக்கின்ற பல வார்த்தைகள் ஒரு விஷயத்தை பற்றி பயன்படுத்தி இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நித்திய ஜீவனையே எடுத்தால் ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது, நித்திய ஜீவன் ஒரு வார்த்தை இருக்குது, ஆபிரகாமின் நன்னாள்னு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. எல்லாம் என்னத்தை குறிக்குது? ஒரு காரியத்தை குறிக்குது. இப்படி சாத்தானுக்கு ஒரு பேராக இருக்குது, சாத்தான் இருக்குது, பிசாசுன்னு இருக்குது, பேல்சிபப்னு இருக்கிறது, எத்தனையோ இருக்குது வேதத்தில். அதே மாதிரி பரலோகத்துக்கும் பரதீசுன்னு ஒரு வார்த்தை. கத்தோலிக்க அந்த பரதீசுன வார்த்தையை எடுத்து இல்லாத ஒன்றை உருவாக்கி உலகத்துக்கும் வானத்துக்கும் நடுவில் வச்சுருக்குறாங்க. கற்பனையா கிறிஸ்தவத்துக்கு நம்பர் 1 எதிரி கத்தோலிக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எப்படி தெரியும்? அதையும் கிறிஸ்தவமாக தானே இந்த ஊர் எண்ணிக்கிட்டு இருக்குது. நம்பர் 1 எதிரி. பண்ணியிருக்கிற அநியாயம்லாம் சொல்லி மாளாது. இதுக்காக தான் சபை வரலாறு முதலாவது பாகம் நான் எழுதுனேன். இந்த கத்தோலிக்கத்தினுடைய தோலை உரிச்சு காட்டி அது உண்மையான சபை வரலாறு. 16ஆம் நூற்றாண்டு அதிலிருந்து விடுதலையை கொடுத்தது கிறிஸ்தவம். மறுபடியும் கிறிஸ்தவம், மறுபடியும் தேவனுடைய வார்த்தையின்படியான கிறிஸ்தவம். கத்தோலிக்க ஒரு மனுஷன்தான், நம்ம நேசிக்க தான் செய்கிறோம். ஆனால் அவன் நம்பிக்கைகள் பிசாசினுடையவை. அது போலித்தனமான ஒரு மதம், அது கூட தெரியாது. எப்படி இஸ்லாம் இருக்குதோ, எப்படி இந்து இருக்குதோ, அதே மாதிரி தான் கத்தோலிக்கும். ஆண்டவருக்கு தாயாக இருந்த ஒரு சாதாரண பெண்ணை தெய்வீகம் உள்ளவனாக மாற்றான். போப்பு வெறும் சாதாரணமாக இறந்து அழிந்து போகிறேன், ஒவ்வொருத்தனை அப்படிதான் போயிருக்கிறான். அவ்வளோ பேரும் போகிறது எங்கே? நரகத்துக்கு தான். ரட்சிப்பு அடையாதவன் அங்கே தானே போகிறது. இப்போ இருக்கிற போப்பும் சேர்ந்து. ஆனால் அது தெய்வீகம் உள்ளவனாக பார்க்குறான். காயப்பட்டு சுய உணர்வு கூட அதிகம் இல்லாத நிலைமையில் இருக்கிற மைக்கேல் ஷூமாக்கருக்கு இப்போ போப்பு ஜெபம் பண்ணியிருக்கிறார். நீ முதல்ல உனக்கு ஜெபம் பண்ண பாரு. நீ போகிற இடமே சரியில்லை. அவனுக்கு சொல்லணும் சுவிசேஷத்தை. ஏன்னா நீ என்னத்தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் ரட்சிப்பு அடையிலையோ, நீ ஒழுங்கான இடத்துக்கு போக போறதில்லை. அதான் வேதம் சொல்லுது. எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, இப்ப இங்க என்ன செய்யறாங்க? இப்படி வந்து எவ்வளவு கேட்டு எவ்வளவு போதிச்சாலும் அதை வாங்கி 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 ஒரு காதுல இருந்து மற்ற காதுக்கு போயிருது. சத்தியத்தெல்லாம் எடுத்து சத்தியத்தில் நிரம்பி சத்தியத்தில் ஆனந்தப்பட்டு சத்தியத்துக்கு ஏற்றபடி உன் மனதை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையை வாழணும். அதுக்கு பேர் தான் முதிர்ச்சி. கிறிஸ்தவ அனுபவத்தில் நம்ம வளரணும், முன்னோக்கி போகணும். அதனால தான் வாசிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. வாசிக்காதவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. இம்பாசிபிள். வாசிக்காதவன் சிந்திக்க மாட்டான். வில்லேஜ் இடியட் சொல்லுவாங்களா இல்லையா? கிராமத்து முட்டாள் ஏன் சொல்லுவாங்க? கோர்வையா உன்னை பார்த்து சொல்ல தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதுல ஒன்னும் விஷயம் இருக்காது. கால்னு சொல்லுவாங்க. அதுதான் காரணம். என்ன ஒன்றும் பேச தெரியாது, ஒழுங்காக ஒன்றும் சொல்ல தெரியாது, திரும்ப திரும்ப அதில் ஒன்றையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறது, சிந்திக்கும்படியாக மாற்றி இருக்கிறது. வாசித்து சிந்தித்து ஆண்டவருடைய அருமையான சத்தியங்களை எல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு அதுக்கேற்ற விதமாக எல்லாம் வாழ்க்கையை மாற்றி மாற்றி அமைக்கணும். நம்ம சிந்தனைகள்லாம் மாற்றி மாற்றி அமைக்கணும். நீங்க அப்படி வாழ்றீங்களா? நம்ம எல்லாம் ரொம்ப பேர் எங்க இருந்து வந்திருக்கிறோம்? இந்து இதுல இருந்து தானே வந்திருக்கிறோம், இந்து மார்க்கத்துல இருந்து. அப்படி வந்தா அது ஒரு சில வணக்கத்தை கொண்ட மிகவும் மோசமான கோரமான ஒழுக்கம் கெட்ட ஒரு மதம். கோயிலெல்லாம் போய் பார்த்தா தெரியும், எல்லா சாமிக்கும் ஒன்றுக்கு மேலே பொண்டாடி இருக்கா இல்லையா? அது எப்படி சாமியாக இருக்க முடியுமா? ஒழுக்கம் இல்லாததை கும்பிடலாமா? கும்பிடக்கூடாது. முருகனுக்கு ரெண்டு, சிவபெருமானுக்கு மூணு, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். பேச்சுலர் பிள்ளையா இருப்பாங்க, உண்மையிலேயே பேச்சுலர் இல்லை, வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. ஒழுக்கம் கெட்ட ஒரு மதம், உலகத்து மதங்கள் எல்லாம். ஆனா கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது அல்ல. பத்து கட்டளைகள் ஒழுக்கம் என்னன்னு சொல்லுவோம். பத்து கட்டளைகளின்படி நம்ம வாழணும், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். அந்த கட்டளைகளை வச்சு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப எந்த மதத்துல இருந்து வெளியே வந்தோமோ அதுல இருந்தெல்லாம் என்ன செய்யணும், அப்படியே தூக்கி துவைச்சு எரிஞ்சிடணும். தொடர்ந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுங்களா? கோயிலுக்கு போறத நிறுத்துறதோட கிறிஸ்தவம் ஆயிராது. எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில அந்த கல்ச்சர் பேர்ல அது வந்துருது. விளக்கு வச்சு திரி வச்சு எண்ணெயை ஊத்தி கொளுத்திக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் எங்க இருந்து வந்தது? அது ஏன் செய்யலாம் கேட்டு பாக்குறோமா? நெத்தியில போட்டு வச்சுக்கலாமா? சந்தனை பொட்டு பாட்டெலாம் இருக்கு இல்லையா? ஒன்றுக்கு மேலே மஞ்சள் பொட்டு வெள்ளை பொட்டு, இப்போ அது ஃபேஷனாக போயிட்டு அப்படியே வாங்கி ஒட்டிக்கிறது. ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களா? வாலிப பெண்களை நீங்கள் பாருங்க, நான் ஆம்பளை பயில ஒட்டினா ஆசை சரியில்லை, தப்பு. சிவனுடைய கண் இது இந்து மதத்திலிருந்து வந்தது. பொட்டு சிவப்பு பொட்டு வச்சு விபதி பூசினான்னு சொன்னால் மங்களம், அவள் ஒன்றும் விதவே ஆகலைன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் அப்படி வைக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது. அப்போ பொட்டே இல்லாமல் ஒரு இந்து பெண் போனால் அது அலங்கோலம்னு அர்த்தம், ஏன்னா அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு அர்த்தம். அது அவன் நம்பிக்கை, அது அவன் நம்பிக்கை. தலையை விரிச்சுட்டு போனால் அதுவும் அலங்கோலம். அப்போ விதவை ஆகிட்டா நீ கலர் புடவை கட்டக்கூடாது, வெள்ளையாக தான் கட்டணும், அலங்காரம் பண்ணிக்க, இதெல்லாம் அவன் நம்பிக்கை. ஆண்டவரை படைச்சிருக்கிறார் அப்படி ஒண்ணுமே படைக்கல. நமக்கு பொட்டும் தேவையில்லை, ஒரு போக்கிரிதனமும் தேவையில்லை. நம்ம ஆண்டவர் நம்ம அருமையா பார்க்கிறார், தன்னுடைய பிள்ளையா. அப்ப அதெல்லாம் ஏன் போகாம இருக்குது? போகாம இருக்குன்னா நீ சிந்திக்கிறது இல்லை, ஆராயறது இல்லை. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருந்தா கிறிஸ்தவன் நாரி போயிரும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஏ அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு பிடிக்காது, அவர் வெறுக்கிறார். இஸ்ரவேலுக்காரன் ஏன் போட்ட அடி அடின்னு ஆண்டவர் அடிச்சிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் வாசிச்சு பாருங்க. அது அடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அந்த மத வழிகளிலேயே போக ஆசைப்பட்டாங்க. அதனால ஆண்டவர் சிலை வழிபாட்டையும் அந்த சிலை வழிபாட்டோடு சேர்ந்த எல்லாவற்றையும் அசிங்கமாக பார்த்தார், வெறுத்தார்னு பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் உலக நாட்டில் எல்லாம் அந்த டேட்டூஸ் அது ஃபேஷனாக போச்சு. எங்கேருந்து வந்துருக்கு? பேகனிசம். பழைய ஏற்பாட்டில் அதுக்கு எதிராக பேசியிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஃபேஷன்னா எல்லாம் குத்திக்கிறது. தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஆ, பச்சை குத்திக்கிறது. ஆண்டவர் தான் ஒரே குத்தா குத்தா ரட்சிப்பை கொடுத்துருக்குறாரு. உனக்கு என்னத்துக்கு மத்தா குத்தா கொடுத்துருக்குறாரா இல்லையா? கர்த்தருக்குரிய சிந்தனைகள் இருக்கணும், கர்த்தருக்குரிய வாழ்க்கை இருக்கணும். எல்லா விதத்திலும் சிந்தனைகள் மறுரூபமாகி வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறணும். அதான் கிறிஸ்தவம். சும்மா பேர் வச்சுக்கிட்டா சரி வராது. டேவிடு, மேரி, ஞானஸ்நானம் எடுத்து இந்த மாதிரி அசிங்கத்தனமா உலக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா அதுக்கு பேரு கிறிஸ்தவம் இல்ல. நீ கிறிஸ்துவுக்கு துரோகி. ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். எனக்கு இதோட உடன்பாடு இல்லை. நீ என்னுடைய மனிதனாக, என்னுடைய பிள்ளையாக நீ வாழணும்னு பார்க்கிறார். அதெல்லாம் இடமே கொடுக்க கூடாது, கிட்டவும் வரக்கூடாது. தப்ப உணர்ந்து திருத்திக்கங்க. மாம்ச சிந்தனை உள்ளவர்களாக, கேட்டும் 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 வளராதவர்களாக இருந்தால் நமக்கு ஆபத்து. நம்ம அப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்ம ஒழுங்காக இருக்க முடியாது, நம்ம மனைவி ஒழுங்காக இருக்க முடியாது, பிள்ளைகள் ஒழுங்காக இருக்க முடியாது, குடும்பம் ஒழுங்காகவே வராது. கிறிஸ்துவில் நம்ம பெரியவர்களாக இருக்கோம், முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கோம், அனுபவசாலிகளாக தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். பரிசுத்த வாழ்க்கைங்கிறது ஒரு நாளில் முடிகிறது இல்லை. ரட்சிப்பு வந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆரம்பத்தை கொடுத்துருக்கிறது. அந்த பரிசுத்த வாழ்க்கை தொடர்ந்து தொடர்ந்து வளர வேண்டியது, பரலோகத்தை நோக்கி போக வேண்டியது. அப்போ எப்படி அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்க்கை? பத்து கட்டளைக்கு ஏற்ற விதமாக சிந்தனைகளை மாற்றி அமைத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருக்கு தகாத காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு அவர் சொல்லுகிற வழியில் வாழ்றது தான் பரிசுத்த வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை அன்றாடம் சிந்தனையிலும் செயலிலும் பரிசுத்தப்படணும். சரீரம், ஆவி, எல்லா விதத்திலும் அப்படி பரிசுத்தம் அடையுதா யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி மாம்சத்தில் குழந்தை மாதிரி இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் வளராட்டி மாம்சம் வளர ஆரம்பிச்சிடும். உங்களால் ஆண்டவரை ஒழுங்கு ஆராதிக்க முடியாது. குற்ற மனப்பான்மையோட உங்களை அழிச்சிக்குவீங்க. அது சரியே இல்லை. பார்ட்டி ஸ்பிரிட், ப்ரைடு, மாம்ச சிந்தனைகள், அது மட்டும் இல்லை. நாலாவது, சபை தலைவர்களுக்கு எகெயின்ஸ்ட், அதிகாரத்துக்கு கீழ்படுகிறது இல்லை. நாலாவது அதிகாரத்தில் அதை பற்றி பவுல் சொல்லுகிறார். நான் பேச்சு கேட்க மாட்டேன். ஏற்கனவே தான் பாட்டி வச்சிருக்கிறாங்களே, அப்புறம் எப்படி சபை தலைவர்களுக்கு மரியாதை கொடுப்பான்? அஞ்சாவது அதிகாரம், கீழ்த்தரமான நடத்தைகள், இம்மொராலிட்டி, ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை. தன்னுடைய சித்தியை மனைவியாக வச்சிருக்கிறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் ஒன்றும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல சபையில். பவுல் போட்டு வாங்குறார் அஞ்சாவது அதிகாரத்தில். அதனால் எப்படி முடியுது இது? தகாத ஒரு அவனை உடனே சபை நீக்கம் செய். தொடர்ந்துனா மட்டும்தான் அவன் இங்கே வரணும். அதுக்கு முடிவு கட்டினா மட்டும்தான் உள்ளே வரலாம். அவனுக்கு சபையில் இடம் இல்லை. ஏ, உலகத்தா மாதிரி வாழ்கிறவன் உலகத்தில் தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாதுங்கிறார். ஆறாவது அதிகாரம், சகோதரன் சபையில் இருக்கிறவனை அவனுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போடுறான். சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முதிர்ந்தவன் உங்க மத்தியில் ஒருத்தனுமே இல்லை. உலகத்து கோர்ட்டுக்கா போகணும்? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களோட கோர்ட்டில் போய் நிற்க கூடாது. அது உலக வேதம் வேணாங்குது. உலக நியாயம் முடியுமா? இல்லை. உலகத்து நியாயம் விசுவாசிகள்கிட்ட வரக்கூடாது. சபையும் சபை மக்களும் தான் அதெல்லாம் தீர்த்து வைக்கணும். ஏழாவது, அசட்டிசிசம் தான் அந்த உலகத்து மதங்கள்ல இருந்து வந்தது. சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. போட்டு வச்சா பரவாயில்ல, அது கட்டினா பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் மற்ற இதுக்குள்ளது. ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடல ஆண்டவர். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்கணும், தேவையா? அதெல்லாம் தேவையே இல்லை. ஏழாவது அதிகாரத்தில் அதைத்தான் பவுல் சொல்லுகிறேன். எட்டாவது பிரச்சனை, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை விசுவாசத்தில் பலத்தோடு இருக்கிறவங்க சட்டை பண்ணுறது இல்லை. பயன்பாட்டுக்கு கோயிலில் படைச்ச லட்டு வாங்கி தின்னுறான், யார் இருக்கான்னு கூட பார்க்காங்க. இன்னொருத்தனுக்கு இப்போ தான் அவன் கிறிஸ்தவனாக வந்து நாலு நாள் ஆச்சு, ஐயோ அது தப்பேங்கிறான் அவன். ஏன் அவனுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா, நான் அங்கிருந்தப்பல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் கிறிஸ்தவன். ஆனால் இவனுக்கு அது சாப்பாடாக மட்டும்தான் படுது. இப்போ எந்த சாமிக்கு நீ படைச்சிட்டு வா, அது வெறும் சாப்பாடு, அதெல்லாம் மாற ஒன்றும் போகிறது, நான் நல்லா சாப்பிட்டுருவேன், அதில் தப்பு இல்லை. ஆனால் யார் முன்னுக்கு அதை செஞ்சேங்கிறது தான் தப்பு. அந்த விதமான முதிர்ந்த எண்ணம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிற பொழுது அவன் முன்னுக்கா நீ சாப்பிடணும், வேறு இடமே கிடைக்கலையா அவனுக்கு? இப்போ சபையில் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? விசுவாசத்தில் பலவீனமானவர்களை நம்ம என்ன செய்யணும்? பணிஞ்சு போய் அவங்கள உயசத்தை விடணும், அவங்க நம்ம நிலைமைக்கு வர்றதுக்கு உதவி செய்யணும். முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது நம்முடைய நடத்தைகளாலும் செயல்களாலும். ஒன்பதாவது பிரச்சனை, திருவிருந்தா தெருவிருந்தாக்கிட்டாங்க. 11-12 அதிகாரத்தில் வாசிங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிறது, ஒரு எண்ணமுமே இல்லை. என்னது இங்கே முன்னே கொடுத்தா பின்னுக்கு போகாது. அப்போ எவ்வளோ நேரம் தான் ஒரு சேர்ச்சில் திருவிருந்து வைக்கிறது? சாப்பாடு மாதிரி மேங்கோ ஜூஸ் கொடுக்குற மாதிரி இவன் பாடு குடிச்சிடலாம். அப்போ ஆண்டவர் அங்கே கொஞ்சம் பேரை கொன்னே போட்டார். ஏன்னா திருவிருந்து அப்படியெல்லாம் நடத்தக்கூடாது. கொன்னே போட்டார். பலருக்கு வியாதிகள்லாம் வந்தது. ஏன் தேவனுடைய பரிசுத்தமான பொருள்களை நீ கவனக்குறைவாகவும் தவறாகவும் பயன்படுத்தி இருக்கிறாய்? 10வது பிரச்சனை, 12வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரையும் பார்க்குறோம். என்ன பிரச்சனை? ஆவிக்குரிய வரங்களை எப்படி பயன்படுத்துறேன்னு தெரியல. தான் சுயநலத்துக்காக பயன்படுத்தினாங்க, ஆண்டவருடைய சபை வளர்வதற்காக பயன்படுத்தலை. எவ்வளோ மோசம். எல்லாருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் தான் பிடிச்சிது, அந்நிய பாஷை பேசணும், வேற ஒன்றுமே இல்லையா? ஏ பெருமை. ஆண்டவர் பவுல் அதெல்லாம் எதுக்கு எதிராக சொல்லுகிறார். 14வது அதிகாரம் 11 பிரச்சனை, ஆராதனையில் ஒழுங்கு இல்லை. பெண்கள் பேச ஆரம்பிக்கிறான், எல்லாம் பேசணுங்கிறான், ஓர்டர் இல்லை, ஒழுங்கு இல்லை. அதனால தான் வரையறுக்கிறார் அங்கே, யார் பேசலாம் யார் பேசக்கூடாதுன்னு. 14வது அதிகாரம். 12வது பிரச்சனை, தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து கேள்வி எழுப்பினார்கள். அதுதான் 15வது அதிகாரம் பூரா அவர் விளக்கப்படுத்திக்கிறார். இப்படி 12 பிரச்சனைகள், எப்படிங்க சபை ஒழுங்காக இருக்க முடியும்? குழந்தைத்தனமான மனசை கொண்டு, அதாவது முதிர்ச்சி இல்லாமல் அனுபவம் இல்லாமல் கிறிஸ்தவனாக இருந்தும் கூட ஒழுங்காக வாழலை. பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் அறியாமல் கேலித்தனமாக எல்லாம் செய்கிறாங்களேன்னு வெளியே இருந்து எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போய் ஆண்டவர் இல்லைன்னு தெரிஞ்சு, சரி இந்த சபைக்காவது போய் பார்ப்போம், இவங்கெல்லாம் ரொம்ப ஆண்டவரை பற்றி பெருசாக பேசுகிறாங்களே அப்படின்னு சபைக்கு ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு வருகிற ஒரு அந்நியன், அது என்ன நடக்கணும்? அந்த சபை ஆராதிக்கிற விதத்திலையும் அவங்க நடந்து கொள்ளுகிற விதத்திலையும் பார்த்து ஆண்டவர் இங்கு இருக்கிறார் கண்டுகொண்டேன்னு சொல்லி முகங்குப்புற விழுந்து அவரை போற்ற வேண்டிய ஒருத்தன் என்னத்தை சொல்லிட்டு போறான்? அவங்க தான் பைத்தியக்காரன்னு நினைச்சா இவங்க அதை விட மோசமா இருக்கிறாங்கன்ட்டு போறான். அது சபையாகவே இருக்கல, இவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் பவுல் என்ன ஆலோசனை கொடுக்குறார் இதுக்கு? என்ன முடிவு இந்த பிரச்சனையெல்லாம் என்ன செய்யறது? பவுல் ஆலோசனை கொடுக்குறார். அதுதான் 10வது வசனத்தில் பார்க்குறோம். என்ன ஆலோசனை கொடுக்குறார்? சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசணும். உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை? ஒன் வாய்ஸில் உன்னால் பேச முடியல. பாகிஸ்தான்காரன் அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அடிக்கடி அடிச்சிடறான், அடிக்க ஆரம்பிச்சிட்டா இனி நம்ம ஜென்ரல்லிருந்து மற்றவங்கெல்லாம் நீ எப்படி சண்டை போடுறதுன்னு அதுக்காக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அது திட்டம் போடுறவெல்லாம் அந்த திட்டத்துக்கு ஒத்துக்காம அதை ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் இழுத்து அடித்து என்ன செய்கிறதுன்னு சொல்லாமல் இந்த திட்டத்தை சோல்ஜர்ஸுக்கு போய் சொல்லி வழி நடத்தணுமே. அந்த சோல்ஜர்ஸும் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காம ஒரு ஆர்மி இருந்துச்சுன்னா பாகிஸ்தான்கார என்ன, இந்த பக்கத்தில் இருக்க குட்டி நாடுகள்லாம் வந்து நம்ம கொத்திட்டு போயிடாது. ஏன் என்ன ஒரே மாதிரி ஒரே இதில் ஒத்துக்க முடியல? நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் Speak with one voice. Speak the same thing. இன்னொரு விதமா சொன்னா நீ எல்லாம் அக்ரி பண்ணணும், நீ எல்லாம் ஒரு மனசோட பேசணும், ஒரே காரியத்தை பேசணும். அதை இன்னும் ஸ்டடி பண்றதுக்காகத்தான் ஏக மனசு ஏக யோசனைன்னு. ஏக மனசுன்னு சொன்னா ஒரே மனத்தை கொண்டு ஒரே எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ஒரே விதமாக இருக்கணும்ங்களா. உண்மையிலேயே அந்த வார்த்தையை சொன்னா அதாவது நீங்க பூரணமா ஜாயின் பண்ணி இருக்கணும், இணைந்து காணப்படணும். இந்த இடத்துல மட்டுமல்ல பல இடங்கள்ல பவுல் இதை சொல்லி இருக்கிறார். ஆங்கிலத்தில் லைக் மைண்டட்னஸ் ஒரு வார்த்தை வருகிறது. சபை எப்பவும் ஒரே காரியத்தை ஒரே விதமாக பேசுகிற சபையா இருக்கணும். நமக்கு எத்தனையோ இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது லைஃப்பில், அதிலெல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒருத்தனுக்கு வாலிபால் பிடிக்கும், ஒருத்தனுக்கு டென்னிஸ் பிடிக்கும், அதெல்லாம் பரவாயில்ல. ஆவிக்குரிய விஷயங்களில், சபை சம்பந்தமான விஷயங்களில், இதில் எல்லாம் நமக்கு சபை அங்கத்தவர்களெல்லாம் ஒருத்த சிந்தனை கொண்டு இருக்கணும். அதனால தான் அந்த சபைக்கு ஒரு விசுவாச அறிக்கை இருக்கிறது. அந்த விசுவாச அறிக்கையை நம்பாதவர்கள் அங்கத்தவர்களாக எடுத்துக்க மாட்டோம். ஏன் நீங்கள் பலவிதமான கோளாறு உள்ள எண்ணங்களோடு இருந்து உங்களை எப்படி அங்கத்தவராக வச்சிருக்கிறது? அது சபைக்கு ஆபத்து. அதனால தான் உங்களுக்கு அது போதிக்கப்பட்டு இதெல்லாம் சரியாக இதன்படி ஏற்று வாழ்கிறவர்கள் அங்கத்தவர்களாக வரலாம். ஏன்? ஒரு எண்ணம் கொண்டு ஒரே சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக, ரெண்டு விதமான இருதயங்களை கொண்டுராமல், வித்தியாசமான வழியில் போகிறவர்களாக இல்லாமல், ஒரு சபையாக நாம் எந்த சத்தியத்தை போதிக்கிறோமோ, எந்த சத்தியத்தை வளர்க்க கூடியிருக்கிறோமோ, அதே போக்கில் போகிறவர்களாக இருக்க. அது அப்படி இல்லை அவங்க. அதுதான் பவுல் சொல்லுகிறார். ரெண்டு குருந்தியர் 13:11 பவுல் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். ஏக சிந்தை இல்லாமல் சமாதானம் இருக்க முடியாது. ஒரே சிந்தை வேணும் சமாதானமா இருக்கிறது, இல்லாட்டி போக முடியாது. ஒரு இடத்துக்கு போகணும், இந்த பாதையில தான் போகணும்னு நம்ம அந்த கார்ல இருக்கிறவங்கலாம் தீர்மானிச்சு ஓட்டாட்டி எங்க போக முடியுமா? எழுத்துக்கிட்டு அங்கேயே நிப்போம். ஒரு சிந்தை இருக்கணும், ஒரு பேச்சு இருக்கணும், ஒன் வாய்ஸ். அதைத்தான் பவுல் அங்க சொல்லுகிறார். இயேசு அப்படித்தான் இருந்தார். பிலிப்பியர் 2:19-20 நான் சொல்லுகிறேன், அதை நீங்க வாசிக்கலாம். அங்க சொல்லுகிறார் பவுல் திமோத்தியை பறித்து, எனக்கு என்னை போல அந்த காரியத்துல சிந்தித்து நடக்கிற விஷயத்துல திமோத்திய போல ஒருத்தனும் இல்லையா. பவுல் வர முடியாத நிலைமை இருக்கிறான் பிலிப்பியர் சபைக்கு. ஆனா பிலிப்பியர் சபை மேல அவனுக்கு ரொம்ப கருத்து இருக்கு. அந்த பிலிப்பியர் சபையை தன்னை போல கவனிக்க கூட யாரையாவது தேடுறான். திமோத்தி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஐ ஹவ் நோ ஒன் லைக் மைண்டட் லைக் திமோத்தி. நான் எப்படி உங்களுக்கு கேர் பண்ணுவனோ அதே விதமாக செய்யக்கூடியவன் திமோத்தின்னு சொல்லி. அப்படி இருக்கிறீங்களா? அதை தான் பவுல் இங்க சொல்லுகிறார். நீங்க அப்படி இல்லைன்னா போச்சு, அப்படி இல்லைன்னா போச்சு. 30 பேர் 40 பேர் மெம்பர்ஷிப்ல இருந்து 5 பெந்தகோஸ்தே வழியில் அல்லேலூயா பாடுது. இன்னொன்று ஆங்கிலிக்கன் சிந்தனையெல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தை ஞான ஸ்நானம் தேடுது. 4-5 கத்தோலிக்க எண்ணங்கள் இருக்குது. இன்னும் இந்து சமயத்தில் இருந்த பாரம்பரியத்தெல்லாம் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் இருக்குது. அது சபையா? சபை இல்லை. ஆக மோசம். ஒவ்வொரு சபை அங்கத்தவரும் அதில் வச்சு கட்டி எழுப்புகிற பொழுது எப்படி கிறிஸ்து தன்னுடைய சபையில இணைக்கிறவர்கள் அவருக்கு விரோதிகளாக இல்லாமல் அவருடைய சிந்தனையை கொண்டு அவருக்கு முரண்படாமல் வாழ்கிறார்களோ, எங்க உடம்புல இருக்கிற எல்லாமே என் பேச்சை கேட்டுதான் நடக்குது. ஒரு நாள் எதுவுமே முரண்பட்டதில்லை. சாகிறவரே அப்படிதான் இருக்க போகுது. அந்த மாதிரிதான் சபையில இருக்கிறவர்கள் இணைந்து இருக்கணும். ஒரே பேச்சு பேசுகிறவர்களாக, ஒரே கருத்து ஒத்த கருத்து கொண்டவர்களாக, இன்னொரு இடத்துல அந்த ஒரே சிந்தை உள்ளவராக இருக்கிறதுக்கு லிட்ரலாக சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு சேம் சோல், ஈக்குவலான சோல், ஆவி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது உங்கள்கிட்ட இல்லை, அதான் பிரச்சனை. பிரச்சனைக்கும் வித்தியாசமாக சிந்திக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் தான் இடம் கொடுக்கிறதே தவிர, நீ ஒத்துமையாக இருந்து ஒரே காரியத்தை பேசி ஒரே ஆண்டவரை வழிபடணுங்கிறது உங்ககிட்ட இல்லையேங்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது நம்ம சபைக்கு ரொம்ப அவசியம். விட்டுறக்கூடாது. சுவிசேஷத்தில் ஒரே நம்பிக்கை இருக்கணும். கிருபையினால் வருவது ரட்சிப்பு விசுவாசத்தின் ஊடாக, கிரியைகளினால் அல்ல. அப்படி விசுவாசம் எடுத்து விசுவாசத்தை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் ஞான ஸ்நானமும் திருவிருந்தும், வேற யாருக்கும் இல்லை. அப்படியானால் மட்டும்தான் சபை அங்கத்தவர்களாக இருக்கணும். சபை போதனைகள், இது ஒரு சீர்திருத்த சபை. அந்த சீர்திருத்த போதனைகளை நம்ம வளரணும், படிக்கணும், கத்துக்கணும், முன்னோக்கி போகணும். ஒரே கருத்து, நம்முடைய விசுவாச அறிக்கைகள் எல்லாம் வாசிக்கணும். ஒரு அளவுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது சும்மா ஒரு அடையாளமாக மட்டும் இருக்கக்கூடாது, அதில் வளர்ந்துக்கிட்டு போகணும். சபை நடவடிக்கைகள், சபை பிராக்டிஸ், ஒத்த கருத்து இருக்கணும். ஆராதனை செய்வதிலும், ஊழியங்கள் செய்வதிலும், தேவனுக்கு சேவை செய்வதிலும் நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் ஒரே விதமாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம போக முடியாது முன்னுக்கு. பிறவின ஆபத்தை தான் கொண்டு வரும். ஒரே பேச்சு பேசி ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவருக்காக அது வளர்கிற சபையாக, எவ்வளவோ சாதிக்கிற சபையாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மாடர்ன் பின்னவீனத்துவ சமுதாயம் அப்படியெல்லாம் சிந்திக்காது. ஏன், அதுக்கு ஒத்துமை இல்லாததில் தான் அது ஆனந்தம் காண பார்க்குது. ஆனால் அது தேவனுக்கு விரோதம், வேதபூர்வமானது இல்லை அது. சரி, இதை எப்படி மூணாவதாக இதை எப்படி வளர்த்து கொள்ளுவது, என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம். ஒத்துமைக்கு எகெயின்ஸ்டா அதுக்கு என்ன முடிவுன்னு பார்த்தோம். ஒரே பேச்சு இருக்கணுங்கிறார் பவுல். ஆனால் அதை வளர்த்து கொள்ளுவதற்கு என்ன இன்கிரீடியன்ஸ் தேவை, என்ன உதறி பொருள்கள் தேவை. தோசை சுடுறதுக்குன்னாலும் கூட வேணும் இல்லையா, அது மாதிரி என்ன தேவை. முதலாவது அன்பு. வேற எந்த சாப்பு எழுத்து புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயாவது ஒன்று குறைந்த 13 பார்க்குறோமா? இல்லை. ஏ, இவ்வளவு பிரச்சனையும் பிரிவினையும் இருந்ததுனால அங்கே இல்லாமல் இருந்தது எது? அன்பு. அதனால தான் குறைந்தியர்களுக்கு அதை எழுதியிருக்கு. அன்பு இருந்தால் இதெல்லாம் வராது. ரொம்ப இயேசு அன்பை பேசுகிறவங்களுக்கு தான் அன்பை பற்றியே ஒன்றும் தெரியாது. அந்த பதிய வாசி பாருங்க. அன்பு நீடிய பொறுமை உள்ளது. சுருக்கு சுருக்குன்னு அதுக்கு கோபம் வராது. அன்பு சென்சிட்டிவா இருக்காது. தொட்டா சினிங்கின்னு பார்த்துருக்கிறீங்களா? சின்ன வயசுல எனக்கு அதான் வேலை. எப்படியாவது தொட்டுறனும், அது சுருங்கக்கூடாது. ட்ரை பண்ணுவேன், ஒரு நாள் முடியாது. மெல்லுசா தொட்டா சுருங்கிருமா இல்லையா? அப்போ கிறிஸ்தவர்கள் தொட்டா சுருங்கி மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று பேசிடக்கூடாது, ஒன்று செஞ்சிடக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சூடாக தான் போயிடுறாங்க. பொறுமை வேணும். அன்பு இருக்கிற இடத்துல தொட்டாசி நீங்கள் இருக்க மாட்டாங்க. அன்பு சகலத்தையும் பொறுத்து கொள்ளும், எல்லா பாவங்களையும் மன்னிக்கும். பாவத்தை மன்னிக்காது, அதாவது மூடுன்னு சொன்னால் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பெருசாக்காது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குவாங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு திரும்பிட இல்லாது, அங்கிட்டு திரும்பிட இல்லாது. அது அன்பு இல்லாததுக்கு அர்த்தம். அன்பு வேணும். தப்பு செய்யாதவங்களே இல்லை. அவங்கள என்ன செய்யணும்? திருந்தி வாழ்றதுக்கு உதவி செய்யணும். அதுக்கு தான் மனுஷன் தேவை. குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவனுங்கள தான் அடிச்சு விரட்டியணும். வேலையே அதுதான். குத்தம் சொல்லிட்டு தெரியுமா? அவர் எப்படி செஞ்சார் தெரியுமா? அவர் எப்படி செஞ்சார் யார் இல்லைன்னு சொன்னது. சரி, அதை எப்படி திருத்தலாம்ல பார்க்கணும். எப்படி பேசி திருத்தலாம்? குத்தமே சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? தன்னை பார்க்கவே மாட்டான் கண்ணாடியில்.
அங்க இருக்கும் ஒரு சாக்கு அளவுக்கு இருக்கும், ஆனா அது பார்க்க மாட்டாங்க, வெளியே தான் பார்க்குது. ரொம்ப தப்பு. பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். பாஸ்டர்ஸுக்கு என் பேச்சு கேட்குறாங்க, இல்லை அப்படி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு உனக்கு ஆடு எதுக்கு? எனக்கு முதல்ல கேள்வி வரும், அவங்க பிள்ளைங்களை அவன் எப்படி வளர்க்குறான்னு தெரியாது. அன்பு எல்லாம் அப்படித்தான், எல்லா சைஸ்லையும் வித்தியாசமான சைஸில் தான் ஆடுகள் சபையில் வரும். ஆனால் ஒவ்வொன்றோடையும் பக்குவமாக பார்த்து தட்டி கொடுத்து அதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு வளர்த்து எடுக்கணும். முன்னுக்கு போகிறதுக்கு ரெண்டு குத்தம் இருந்தால் 15 நல்லது இருக்கிறத பார்க்காம போயிடுறோமா இல்லையா? அப்போ இந்த நல்லதெல்லாம் என்ன செய்யறது? அவ்வளோ நல்லது இருக்குது, ஆனால் அந்த ரெண்டு குஸ்தத்தை வச்சுக்கிட்டு இவன் உதவாதவே ஒன்றுக்கு ஆகாதவே அப்படியா சொல்லிட்டு இருக்கிறது? பேதுருக்கிட்ட எத்தனை குத்தம் இருந்துச்சு, எவ்வளோ பெரிய பிரசங்கி, என்ன பேசுகிறான்னு தெரியாது. ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ண போயிடுறான், கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை, எடுத்து கத்திய காதையே இல்லாமல் ஆக்கிட்டான். இந்த விட்டான்னா கொன்றுவான் போல இருக்குது. அவள் ஆண்டவருக்கு எவ்வளவு பொறுமை இருந்துச்சு. இப்படியானவங்களை வச்சு தானே அப்போஸ்தலர் ஆக்க வேண்டியிருந்துச்சு, லேசான வேலையா? கடைசி நேரத்தில் கூட என் மேலே அன்பு காட்டுறியா? ஆமாம் சாமி அன்பு காட்டுறேன். என் மேல அன்பு காட்டுறியா? தின்னா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க சொல்ல, அந்த நேரத்துலயாவது உன்னை தெரியும்பா, அதனாலதான் சொல்றேன். என் ஆடுகள் மேல அன்பு காட்டி என்ன போசு. கொஞ்சம் இல்ல, ஒருத்தி வந்து கேட்டப்ப அவருக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டானா இல்லையா? இதுலதான் பார்த்து படிக்கணும். ஆடுகள்னு சபைக்கு வார நேரம் அது எல்லாம் பூரணமா வந்துடாது. பூர்ணமா வந்தா பாஸ்டர்ஸ் என்னத்துக்கு தேவையா? எல்லாம் பூர்ணமா இருந்தா தேவையே இல்லை. பாஸ்டர்ஸ் தேவையில்லை, போதனை தேவையில்லை, கவுன்சிலிங் தேவையில்லை, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அங்க சபையும் இல்லை, பாஸ்டர்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை பரலோகத்தில், எல்லாம் இங்கே தான் தேவையா இருக்குது. ஏன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் பிரச்சனையோட வரும். அதெல்லாம் உதவி செய்து வளர்த்து எடுக்கணும். சரிங்களா? கட்டடம் கட்டுறவனை பார்த்துறீங்களா, மேஸ்திரி என்ன செய்வான்? இவன் செங்கக்கல்லாம் தூக்கி கொடுத்தா ஒரு செங்கலையும் பார்ப்பான், இங்கிட்ட ஒரு தட்டு தட்டுவான், அங்கிட்ட ஒரு தட்டு தட்டுவான், அப்படி வைப்பான். எல்லாம் ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி சரியா வைக்கிறாங்களா இல்லையா? அப்படிதான் கட்டடம் வளர்றது. அது போல தான் சபையும் உட்காந்து பேசி திருத்தி குத்தோம் குத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாம குத்தம் தான் இல்லைன்னு சொல்ல, அதை திருத்துறதுக்கான நடவடிக்கைகள் எப்படி அன்போட பேசி திருத்துறது, அன்பு காட்டி. சில நேரம் பேதுரு மாதிரி இருக்கும், எவ்வளோ செஞ்சிருப்போம் பழையபடி வந்து நிற்கும். அப்போ திரும்பவும் சொல்லத்தான் வேணும், ஏன்னா அது அப்படியான கேஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் வித்தியாசமாக கொடுக்க வேண்டிய. சில பேருக்கு ஒரு தரத்தோடையே சரியாக போயிடும், சில பேருக்கு 4-5 தரம் சொல்ல வேண்டி வரும். அன்பு யோவான் எழுதுறாரு 1 யோவானில் அன்பை பற்றி, தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரு? கொலகாரன், மர்டர். கொலை செய்யாதே ஒரு கட்டளை இருக்கா இல்லையா? மர்டர், உயிரை நீ எடுக்கல, பகைக்கிறியே, அந்த இருதயமே ஏற்கனவே நீ கொலை செய்து விட்டாய். ஏன் இயேசுவும் ரெண்டு பேரும் இணைச்சிருக்கிறாரு, இயேசுடைய அன்பு பாரபட்சம் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படுது. அந்த சரீரத்தில் இருந்துகிட்டு நீ கொலகாரனா எப்படி இருக்க முடியும்? அடுத்தது தாழ்மை. பிலிப்பியரை வாசிங்க. தாழ்மைங்கிற ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங் இல்லை. சில பேர் ரொம்ப கூலை கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே நிற்பாங்க, இருப்பாங்களா இல்லையா? ரொம்ப தாழ்மை. தாழ்மைங்கிறது அது இல்லை, வெளிப்புறத்தில் இப்படி இருந்துட்டா என்ன தாழ்மையா? வாங்க சார், அது இல்லை தாழ்மை. தாழ்மை மனசை சேர்ந்தது. இயேசுனுடைய தாழ்மையை பாருங்க, சர்வ வல்லவரான தேவன் அங்கிருந்து இங்க வர்றத ரொம்ப இது பண்ணிக்கல. மரணத்துக்கு சிலுவையில் தன்னை பழி கொடுக்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். எப்பொழுதும் மகிமை குறையாமல் அதே நிலையில் இருந்த பொழுதும் தெய்வீகத்தில் எந்த குறைபாடு இல்லாமல் அதை தொடர்ந்து சுமந்து கொண்டிருந்த பொழுதும், அவருடைய சர்வ வல்லமைக்கு மானிடாமல் வந்த பொழுது எந்த பங்கமும் ஏற்படாமல் இருந்த பொழுதும், அந்த அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைத்து தான் வந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டார். இல்லைங்களா, எவ்வளவு சீண்டி விட்டானுங்க. என்னமோ பெரிய ராஜான்னு சொல்றியே, என் கட்டளை போட்டு இந்த தேவதூதரெல்லாம் கொண்டு எங்களெல்லாம் அழிச்சிடலாமா இல்லையா? எப்போ பிச்சைக்காரன் மாதிரி அதில் தொங்கிக்கிட்டு இருக்கிற, நாங்களும் உன்னை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம், எச்சி துப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆணி குத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்போ காட்டே நீ பெரிய ஆளாக இருந்தா, நம்மளா இருந்திருந்தா உலகத்தையே புசிருப்பி இருப்போம். ஒன்று ரெண்டு பேர்களுக்காக ஆண்டவர் வாயே பேசலையே, அதான் தாழ்மை. அவர் இருதயம் சலனம் இல்லாதது, அசையாது. தாழ்மை இருக்கா உங்களுக்கு? தாழ்மை வேணும், அன்பு வேணும், தாழ்மை வேணும். மூணாவது ரொம்ப முக்கியம், தேவ பயம். நீங்க ஒருத்தனுக்காவது அங்க இருந்ததா தெரியல. என்னைக்கு பவுல் கட்சினாங்களோ அதை விட மோசம், ஏசு கட்சினாங்களோ அப்பவே போச்சு எல்லாம். தேவ பயம், கர்த்தருடைய அந்த பயமே இல்லையே இருதயத்துல. இதெல்லாம் எவ்வளவு தூரம் அவருக்கு நிந்தனையை கொண்டு வருகிறது, என் சகோதரனுக்கு ஆபத்தை கொண்டு வருகிறது, சபைக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது. உலகத்தா மத்தியில சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்கு ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாத நிலைமையில இருக்குதே. நம்முடைய வளர்ச்சி குறைவு, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை முன்னோக்கி போக விடாமல் இயேசுவுக்கு மகிமை கொடுக்காமல் இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தாங்களா? ஏ, அதுக்கு என்ன தேவ பயம் இல்லை, தேவ பயம் வேணும். The fear of God. பிசாச கண்டு பயந்து போற பயம் இல்ல அது, பாம்பை கண்டு பயந்து ஓடுகிற பயம் அல்ல, அதெல்லாம் மாம்ச பிரகாரமானது. கர்த்தருக்கு முரணாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நடக்காமல் இருக்க, அது அப்படியான சிந்தனையை கொண்டிருக்காமல் இருக்க, ஆண்டவரே என்ன காப்பாத்து ஆண்டவரே, உமக்கு விரோதமான சிந்தனைகள், உமக்கு விரோதமான செயல்கள் இல்லாமல் என்னுடைய குடி புகுந்து விடாமல் இருக்கும்படியாக என்னை பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும் அந்த பயம், அவருக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிற பயம், அது இருக்கா அவங்களுக்கு? எவ்வளவு துணிச்சல ஆண்டவருக்கு எதிராக நடந்துக்கிறோம். தேவ பயம் இருந்தா சபை அப்படி இருக்காது. நாலாவது, தேவனுடைய சபையை பற்றிய பெரிய எண்ணங்கள் இருக்கும். அவர் தன் சபையை நேசிக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம், இஸ் மை வைஃப். அதுக்கு எதிராக நம்ம எப்படி நடக்க முடியும்? அதை எப்படி உதாசீன செய்ய முடியும்? அவர் அப்படி அற்புதமாக நேசிக்கிற சபையை உதாசீனப்படுத்தி அதுக்கு எதிராக நடந்து வாழ்றது எவ்வளவு கேவலமானது தெரியுமா? ரட்சிப்புக்குரியவன் அந்த சபைக்கு பெரிய மதிப்பை கொடுக்கும். எந்த விதமான பங்கமும் அந்த சபைக்கு என்னால் வந்து விடக்கூடாது. அது தேவனுடைய சபை, அவருடைய வீடாக இருக்கிறது, ஜீவன் உள்ள தேவனுடைய வீடாக இருக்கிறது, சத்தியத்துக்கும் தூணாக இருக்கிறது அந்த சபை. அது வளர்றதுக்கும் அதுல இருந்து ஆசீர்வாதங்கள் அடையிறதுக்கும் தான் உழைக்கணுமே தவிர அதுக்கு பங்கம் வந்துடும்படி என்னுடைய சிந்தனையோ செயல்களோ இருக்கக்கூடாது. தேவனுடைய சபையை பெருசா பார்க்கணும். வேற எதுக்கும் இல்லாத ஒரு இடம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சபையைத்தான் சொல்லுகிறார், மை வைஃப், த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி முடிவா சொல்லி முடிக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல ஒற்றுமையா வாழ்வதையும், ஒற்றுமையாக ஒத்த சிந்தனை கொண்டு சிந்தித்து வளருவதையும், உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அழித்து கொண்டு கிறிஸ்தவ அனுபவத்தில் முதிர்ச்சி அடைந்து முன்னோக்கி போகிறதாக இருக்கிறதையும் லட்சியமாக கொள்ளுங்க. ஏன்னா அங்க இருக்கின்ற அவிசுவாசிகள், ஆண்டவரை தெரியாதவர்கள், அருமையா நம்ம சந்தோஷப்பட்டு படிக்கின்ற பேசுகின்ற இந்த சத்தியங்கள் எல்லாம் பெங்களூர்ல ரொம்ப பேருக்கு தெரியாது. கண்ணு இருந்து குருடை மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னத்தையோ கும்பிட்டுக்கிட்டு கிறிஸ்தவன பேர்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார்னு ஆண்டவர், அதை வச்சு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் உள்ளவங்களை நம்ம இருக்கணும், இருக்கணுமா இல்லையா? காலோ கையோ சரியில்லாம போச்சுன்னா, ஒரு நோய் வந்துட்டானா, எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம முடியாம போயிருது. சரீரம் ஒழுங்கா இருந்தா தானே எல்லாம் செய்யலாம். அப்ப இந்த சரீரம் ஒழுங்கா இருந்தா தானே எங்கேயோ போகலாம், மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம், அநேக காரியங்களை செய்யலாம். அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதை ஒரு உறுதிமொழியா எடுத்துருங்க. என்னால் என் சபைக்கு பங்கம் வராது. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சிந்தனை கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து தேவனுக்கு மகிமை வரும்படியாக சிந்திப்பேன், நடப்பேன், செயல்படுவேன். உறுதிமொழி எடுங்க. மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம்.